السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وصفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون. هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. صدق الله العلي العظيم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவலைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் பற்றிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, பல வகையான விடயங்களை பற்றி பேசப்பட வேண்டிய, கதைக்கப்பட வேண்டிய ஒரு ஜும்மாவில் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். முதலாவதாக இந்த வருடம் ஜிஸ், அதாவது அட்வான்ஸ் லெவல் பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரம், பலாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகள் அப்பரீட்சைக்காக வேண்டி ஆயத்தமாகி பரீட்சை எழுதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவர்கள் அனைவர்களுடைய எதிர்காலத்தையும் சிறப்புக்குரியதாகவும் கயிறுகள் நிறைந்ததாகவும் அவர்களுக்கும் சமூகத்துக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவும் அவர்களுடைய எதிர்காலத்தை அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் ஹஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்கள் அல்லாஹுடைய வீட்டை, காபா ஆலயத்தை நாடி தரிசிப்பதற்காக வேண்டி, ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஐந்தாவது கடமை என்று வர்ணிக்கப்படக்கூடிய அல்லாஹுடைய வீட்டை, காபாவை, சஃபாவை, மர்வாவை தரிசிப்பதற்கும் ஹஜ்ஜுடைய கடமையை பூர்த்தி செய்வதற்கும் மக்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டிய ஆயத்தமாகி விட்டார்களோ, புறப்பட்டு விட்டார்களோ, புறப்பட இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருடைய ஹஜ்ஜுகளையும் அல்லாஹ் கேட்டுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் கபூல் செய்து கொள்ள வேண்டும். யார் யாருக்கெல்லாம் அந்த பாக்கியம் இதுவரையில் கிட்டவில்லையோ, கிடைக்கவில்லையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்து இந்த உலகை விட்டும் இந்த உலகத்திற்கு சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அமைத்து தருவானார். ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஒரு மிக முக்கியமான கடமை. எப்படி நோன்பு, எப்படி ஜகாத், எப்படி தொழுகை கடமையோ, இதே போன்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாரிடத்தில் வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ, தேக ஆரோக்கியம் ஹெல்த் நன்றாக இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர்களுக்கு ஹஜ்ஜி கடமை என்று குர்ஆன் மிக அழகாக மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே ஹஜ்ஜுடைய கடமையை திட்டாதீர்கள். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜி கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி இப்பொழுதிலிருந்தே அடுத்த வருடம் நான் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பிளான்,
ஒரு திட்டத்தை தீட்டி அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்து கொள்வது மிக பொருத்தமானதாக இருக்கும். எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் சராசரியாக ஒரு 6000-7000 ஹாஜிகள் ஹஜ் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வீசாக்களை பொறுத்தவரையில் சுமார் 3000-க்கும் உட்பட்ட வீசாக்கள் தான் எங்களுக்கு கிடைக்கிறது. எனவே அங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் எப்பொழுதுமே ஹையாகத்தான் இருக்கிறது. அதை மையமாக பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு டிமாண்ட் இருக்கிறது என்பதை மையமாக வைத்து சிலர்கள் பணம் அதை வைத்து பணம் சம்பாதிப்பதற்கும் அதை ஒரு தருணமாக ஆக்கிக் கொண்டிருப்பது நம் அனைவருக்கும் தெரியும். எதற்படி இருந்தாலும் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு கடமை என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதுவா செய்ய மாட்டார்கள், ஆனாலும் சில பாவம் செய்யக்கூடிய மக்களை பார்த்து மதுவா செய்திருக்கிறார்கள். சில பாவங்கள் செய்யக்கூடிய மக்களை பார்த்து பதுவா செய்திருக்கிறார்கள். அவர்களாக பதுவா செய்யவில்லை, அல்லாஹ் அவர்களை பதுவா செய்யும் வழியாக பணித்திருக்கிறார். அல்லாஹாவே அவர்களுக்கு ஓடர் போட்டிருக்கிறார்கள். தன்னுடைய விருப்பத்தின் பிரகாரம் பேச மாட்டார்கள், கலைக்க மாட்டார்கள். அவர்கள் கலைப்பது அவர்கள் பேசுவது வகையாகத்தான் இருக்கும். அந்த அடிப்படையில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய கடமையை பிற்போட்டவர்கள், ஹஜ்ஜுடைய கடமையை பால்படுத்தியவர்கள், ஹஜ் செய்யாதவர்களை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதைக்கும் போது சொல்லும் போது சொன்னார்கள், ஹஜ் செய்யாத நிலையில் வசதி இருந்தும் ஆரோக்கியமான வாழ்வு கிடைத்தும் செல்வம் இருந்தும் ஹஜ் செய்யாமல் யாரு மமாத்தாகி விட்டார்களோ மௌத்தாகிறார்களோ அவர் யஹூதியாக அல்லது நசராணியாக மௌத்தாக ஒரு யூதனாக மௌத்தாக எந்த யூதர்களுடைய வாழ்வை எந்த கிறிஸ்தவருடைய வாழ்வை விட்டு நாங்கள் சுரத்துல் ஃபாத்திஹாவில் غَيْرِ الْمَغْضُوبِ عَلَيْهِمْ وَلَا الضَّالِّينَ என்று சொல்லி யாருடைய வாழ்வை விட்டு நாங்கள் காருவானம் பாதுகாத்து பெறுகிறோமோ அவர்களாக மௌத்தாகத்தில் என்று சொல்லி சர்தாரி ஆலம் தாஜில் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி இருப்பார்கள் என்றிருந்தால் ஹஜ்ஜுடைய கடமை பின்படுத்தப்பட வேண்டியது ஒன்றல்ல, ஹஜ்ஜுடைய கடமை அவசரப்படுத்தப்பட வேண்டியதுண்டு, மிக முக்கியமான ஒரு கடமை. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், யார் யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜிக்காக ஆயத்தமாகுங்கள். யாருக்கு வசதி இல்லையோ மனிஸ்தபா இலைஹி சபீலா அவர்களுக்கு சுயமாக செலவழித்து அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு யாருக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்பை தரவில்லையோ அவர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமை என்று தெரியுமா? பொறுமை காப்போம், அதற்காக வேண்டி கடன்படவும் மாட்டோம், அதற்காக வேண்டி தடை செய்யவும் மாட்டோம், அதற்காக வேண்டி டிஸ்கவுண்ட் பேக்கேஜில் கேட்கவும் மாட்டோம். ஹஜ் செய்வதற்குரிய நிபந்தனை யாரிடத்தில் வசதி இருக்கிறதோ வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும், வசதி இல்லாதவர்கள் பொறுமை காக்க வேண்டும். இதுதான் மார்க்கம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலமாக்களை அணுகி எனக்கு ஹஜ் கடமையா, எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, எனக்கு ஒரு வாகனம் இருக்கிறது, என்னுடைய தொழில் இப்படி இருக்கிறது, என்னுடைய செலவுகள் இப்படி இருக்கிறது, இது போக எனக்கு மிச்சம் இவ்வளவு இருக்கிறது, எனக்கு ஹஜ் கடமையா என்பதை உலமாக்களை அணுகி உலமாக்களை நெருங்கி அவரிடத்தில் ஆலோசனைகள் பெற்று ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், எனக்கு ஹஜ் கடமையா இல்லையா என்றார். அதை மையமாக அமைத்து அடுத்து வரக்கூடிய வருடம் வரக்கூடிய ஹஜ்ஜிக்காக வேண்டி இப்பொழுதே ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, தெரியாதே எங்கு பார்த்தாலும் திருமணங்களும் நிக்காஹுகளும் வலிமாக்களுமாக இருந்துகொண்டிருக்கிறது. ஒரு புறத்தில் நடந்து முடியக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய திருமணங்களில் எல்லாம் அல்லாஹ் நலவையும் ஹைரையும் பரக்கத்தையும் செழிப்பையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனையுடன் அன்புக்குரிய சகோதரர்களை செய்யாமலே திருமணம் என்று சொல்லக்கூடியது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமனே நிக்காக செய்யுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, நிக்காக செய்து காட்டினார். இப்படித்தான் திருமணம் முடிக்க வேண்டும், இப்படித்தான் நீங்கள் நிக்காக முடிக்க வேண்டும் என்று சொல்லி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லு கமா ரஐதுனி உஸல்லி நான் எப்படி தொழ கண்டேனோ இதே மாதிரி நீங்கள் தொழுங்கள், குது அன்னி மனாசிகக்கும் நான் எப்படி ஹஜ்ஜு செய்கிறேனோ இதே போல நீங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்று சொன்னதற்கு இணங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்து பார்க்கிறார்கள். இப்படித்தான் நிக்காஹ் நடக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 11 பெண்களை நிக்காஹ் செய்தார்கள். 11 பெண்களும் 11 வகையான பெண்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்காஹ் செய்தது மாத்திரமல்ல, பல பேருடைய நிக்காஹ் செய்து வைத்தார்கள். தன்னுடைய குழந்தைகள் மாத்திரமல்ல, தன்னுடைய மகன், தன்னுடைய குழந்தை பாத்திமா, ஜைனப், உம்மு குல்தூம், ருகையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் இவங்களுடைய நிக்காஹ் மாத்திரமல்ல, சஹாபாக்களுடைய நிக்காஹ்களை செய்து வைத்தார்கள். சஹாபாக்களை நிக்காஹ் முடிக்கும்படியாக தூண்டினார்கள். நிக்காஹ் செய்யுங்கள் என்பதாக நிக்காஹ் பக்கமாக வலியுறுத்தினார்கள். யாருக்கு வசதி இருக்கிறதோ, தேவை இருக்கிறதோ அவர்கள் நிக்காஹ் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நிக்காஹின் பக்கமாக ஆர்வம் ஊட்டினார்கள். அது போக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல சஹாபாக்களுடைய நிக்காஹ் செய்து வைத்திருக்கிறார். எனவே அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாதே, நிக்காஹை பொறுத்தவரையில் எங்களுடைய நிக்காஹுகள் எப்படி அமைய வேண்டும், எங்க எல்லாருடைய விருப்பம் என்று தெரியுமா? எங்களுடைய விருப்பம் எங்களுடைய திருமணங்களில் உலமாக்கள் பங்கெடுக்க வேண்டும், பெரியவர்கள் பங்கெடுக்க வேண்டும், ஷேக்மார்கள் பங்கெடுக்க வேண்டும். எங்களுடைய கல்யாணத்துக்கு இந்த ஷேக் வந்தாரு, இவர்தான் துஆ செய்தாரு, இவர்தான் ஹுத்பாவினாரு, இவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் எங்களுடைய கல்யாணம் நடந்துச்சு என்று சொல்லி எல்லாம் மக்கள் பெருமை பெற்றுக் கொள்வார்கள். சஹாபாக்களுடைய பெருமை, சஹாபாக்கள் இதை வைத்து பெருமை பெற்றாங்க என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்தில் பல சஹாபாக்களுடைய கல்யாணம் நடந்துச்சு. மதீனா முனவ்வரா உள்ளுக்குத்தான் சஹாபாக்களும் இருக்கிறாங்க, மதீனா முனவ்வராவுக்குள்ளதான் சஹாபாக்களும் இருக்கிறாங்க. மதீனா முனவ்வரா என்று சொல்லக்கூடிய அந்த காலத்தில், நபியுடைய காலத்தில், இன்றைக்கு மஸ்ஜிது நபவி எந்த அளவு இருக்கிறதோ அதுதான் மதீனா முனவ்வரா. ஒரு சின்ன ஏரியா, ஒரு மூலையிலிருந்து பாம்பு சொன்னால் அடுத்த மூலைக்கு கேட்கும், ஒரு சின்ன ஒரு லொகேஷன். இன்னைக்கு இருக்கிற எக்ஸாக்ட்லி சொல்லப்பட மஸ்ஜிது நபவி எவ்வளவு பெருசாக இருக்கிறதோ அதுதான் மதீனா முனவ்வரா. அதுக்குள்ளதான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள், அது உள்ளுக்குத்தான் பைரகா இருந்துச்சு, அது உள்ளுக்குத்தான் தோப்புக்கள் இருந்துச்சு, அது உள்ளுக்குத்தான் தோட்டங்கள் இருந்துச்சு, அது உள்ளுக்குத்தான் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு லொகேஷன்ல வாழ்றாங்க சஹாபாக்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் ரஹ்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு நாள் வாராங்க நபியுடைய சபைக்கு. வந்து பார்த்தால் ஒரு வாசனை திரவியம் பூசியிருக்கிறார்கள். அது பொதுவாக திருமணம் முடித்தவர்கள் தான் பூசுவார்கள். கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா என்று சொல்லி. ஓ யா ரசூலுல்லாஹ், நேத்து கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்துல் ரஹ்மான் ரஹ்ம ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு சாதாரண சஹாபி அல்ல, சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள் ஒருவர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப க்ளோஸ் ஆனவர். அவர் நிக்காஹ் செய்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க பிரசன்ட் ஆவல்ல. ஹஜ்ரத் முகீரா ரழியல்லாஹு தஆலா கல்யாணம் முடிச்சாங்க. கேட்டாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஓ யா ரசூலுல்லாஹ், கல்யாணம் முடிச்சிட்டேன். என்ன பார்த்து முடிச்சீங்களா, பார்க்காம முடிச்சீங்களா? அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காமத்தான் முடிச்சேன், பார்த்து முடிச்சிருக்கலாமே என்று அட்வைஸ் பண்ணாங்க. இன்னும் ஒரு சஹாபி கல்யாணம் முடிச்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? ஓ, கல்யாணம் முடிச்சிட்டேன். அப்ப கேட்டாங்க, அபிக்கரன் அம் சய்யிபன், ஒரு கன்னி பெண்ணை முடிச்சீங்களா, விதவை பெண்ணை முடிச்சீங்களா? அப்ப அந்த சஹாபியும் பதிச்சுனார். என்ன சொல்ல வாரேன் என்று சொன்னால், நபீனுடைய காலத்துல சர்தாரே ஆலம் சாஹிப் மதீனா இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்க இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கல்யாணத்துல வந்து துஆ ஓதுறது வந்து சொன்னீங்க. ஆனா எல்லாருக்கும் ஆசை இருந்து என்ன தெரியுமா, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய அட்வைஸ் படி இந்த கல்யாணம் நடக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹுடைய முறை பிரகாரம், அவங்களோட அட்வைஸ், அவங்களோட புத்திமதி, அவங்க காட்டி தந்த சுன்னத்தான முறைகள், இதுல எந்த கல்யாணம் நடக்கணும் என்றதுதான் சஹாபாக்களுடைய கன்சர்ன் இருந்துச்சே தவிர, சஹாபாக்களுடைய கன்சர்ன் இருக்க இல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க கல்யாணத்துல பங்கெடுக்கிறது. இன்னைக்கு எங்களோட கன்சர்ன் என்ன தெரியுமா, நாங்க செய்ய வேண்டிய அட்டகாசம் எல்லாம் செய்யணும், ஆனா உலமாக்களும் வரணும், பெரியவர்களும் வரணும், ஷேக்மாரும் வரணும், தாங்களும் வரணும், எல்லாரும் இருக்கணும், நாங்கள் செய்யற மியூசிக்கல் ஷோ நடக்கத்தான் செய்யும், எங்களை அட்டகாசம் இருக்கத்தான் செய்யும், அவங்களோட பிரசன்னையும் அதை செய்வோம், இல்லாட்டி அவங்க வந்து சாப்பிட்டு போனதுக்கு பிறகு செய்வோம். அன்புக்குரிய சகோதரே, மிக இரக்கமாக சொல்லுகிறேன், மிக பணிவாக சொல்லுகிறேன், எல்லாத்தையும் இஸ்லாமைசேஷன் ஆக்குறோம், எல்லாத்தையும் பேங்கையும் இஸ்லாமாக்கிட்டோமா, இன்சூரன்ஸையும் இஸ்லாமாக்கிட்டோமா, மையத்துண்டையும் இஸ்லாமிக் ஆக்கிட்டோமா, ஸ்கூலும் இஸ்லாம், இஸ்லாம் என்ற பேரு ஸ்கூல் வருகிறது, இஸ்லாம் என்ற பேரு ஸ்கூல், அதுக்கு பேரும் வச்சுட்டோம், இது தப்லீகு ஸ்கூல், இது தௌஹீத் ஸ்கூல், இது இந்த ஜமாத்துடைய ஸ்கூல் என்று பேரும் வச்சிருக்கிறோம், எல்லாத்தையும் இஸ்லாம் என்ற பேர்ல ஏதோ ஒன்று செய்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, கலியாண வீடுகளை எப்ப இஸ்லாம் ஆக்க போறோம், யாருக்கு சொல்லேன் அன்புலில்லா, ஏண்ட கலியாணம், ஏண்ட திருமணம், ஏண்ட மவள்ட கலியாணம், ஏண்ட மகன்ட கலியாணம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிக்காஹ போல தான் நடந்துச்சுது, யாருக்கு சொல்லேன். மிக கவலையோடு சொல்லுகிறேன், செலவழிக்கக்கூடிய செலவுகள், அந்த ஆடம்பரமான காட்சிகள், அந்த தார்மீகமான கூத்துகள், அதற்கு பிறகு நடக்கக்கூடிய அட்டகாசங்கள், அதை பற்றி எழுதப்படக்கூடிய பேஸ்புக்லையும் அதுலையும் இதிலையும் எழுதப்படக்கூடிய கமெண்ட்ஸ்கள், அன்புக்குரிய சகோதரே, தௌபா செய்யுங்கள். இந்த பாவத்துக்கு தௌபா செய்யாவிட்டால் நான் பதுவா செய்ய இல்லை யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இந்த பாவத்துக்கு நாங்கள் தௌபா செய்யாவிட்டால் ஏண்ட மவள் ஏண்ட வீட்டை விட்டு எப்படி போனாலோ அதே போல விவாகரத்து பெற்று வீட்டுக்கு வந்து சேருவோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி அட்டகாசம் செய்யாதீர்கள், அனாவசியத்தில் ஈடுபடாதீர்கள், வீண்வரையத்தில் ஈடுபடாதீர்கள், தார்மீக செலவுகளை செய்யாதீர்கள். ஏற்றுக்கொள், உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மன்னனுக்கு கடிதம் எழுதினார். அந்த மன்னன் இந்த கடிதத்தை கையில் எடுத்து அவன் வாசிக்க கூட இல்லை, அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏண்டா இந்த கடிதம் இந்த லெட்டர்ல அட்ரஸ் பண்ணி இருக்கிற முறை தவறு, அவர் நினைச்சாரு தவறு என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மத் இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மதிடம் இருந்து இஸ்ரா என்ற மன்னனுக்கு என்று சொல்லி எழுந்ததுமே அவனுக்கு கோபம் வந்துச்சு. ஏந்த பேருக்கு முன்னால் அவன் பேரை போட்டாரே என்ற கோபத்தில் அந்த இஸ்ரா என்ற மன்னன் கடிதத்தை கட்டியே கசக்கி போட்டான். அனுப்பின அந்த லெட்டர், அந்த கடிதத்தை அவன் அப்படியே கசக்கி போட்டான். இந்த சஹாபிக்கு சரியான ஆத்திரம், அவருடைய டியூட்டி அவர் செஞ்சிட்டாரு, அவருடைய வேலை இந்த லெட்டரை கொண்டைக்கு கொடுக்கிறது, கொடுத்துட்டாரு, அவ்வளவு தான். திரும்பி வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லா உங்களோட கடிதத்தை அப்படியே கசக்கி போட்டார் என்று சொல்லுவார். செஞ்சது முஸ்லிம் அல்ல, செஞ்சது ஒரு மாற்று மதத்தை சார்ந்தவர். அது மற்ற ரசூலுல்லாவுடைய கடிதம், ஒரு லெட்டர், ஒரு பேப்பர் எழுதப்பட்ட லெட்டர் கசக்கி போட்டார். என்ன தெரியுமா சொன்ன அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எழுந்த திரட்டுங்க புகாரி ஷரீஃப, திரட்டுங்க புகாரி ஷரீஃப, தன் நினைக்கிற அஞ்சாவது ஹதீஸ் அல்லது மூணாவது ஹதீஸ், இந்த ஹதீஸை வாசியுங்கள். அந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏண்ட கடிதத்தை அவன் கசக்கிறது போல அல்லாஹ் அவன் ஆட்சிய கசக்கிடுவாங்க. இந்த வார்த்தையை சொல்லி ரெண்டு நாள் புகல்ல வாப்பவ கொண்டாரு மகன் நஞ்சு கொடுத்து, வாப்பவ கொண்டார் மகன் நஞ்சு கொடுத்து, நபியுடைய சுன்னத், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கை முறைகளை கொச்சப்படுத்தாதீர்கள், கொச்சப்படுத்தாதீர்கள், அதை துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள், அதை கல்யாணம் என்ற பேர்ல பாப்பக்கு தெரியும் எனக்கு ஒரு திறத்து இருக்குது, என்ன ஒத்தன் கொலை, எனக்கு எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. அவன் என்ன தெரியுமா செஞ்சான், அவன் வந்துட்டு ஒரு அதாவது மெடிசின் ஒரு மருந்து வச்ச இடத்துல ஒரு குட்டியில ஒரு போட்டல்ல அவன் நஞ்ச ஊத்தினான். நஞ்ச ஊத்தி நஞ்சிக்கு மேல எழுதினான், இது அடல்ட்ரிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான மருந்து என்று சொல்லி அதுல எழுதி வச்சுட்டான். பாப்பவை கொண்டது மகன், ஆட்சியை கைப்பற்றினாரு மகன், போயிட்டு உட்கார்ந்தாரு சீட்ல. அடுத்த நாள் வாப்பட பெட்ரூம் உள்ளுக்கு போனா பாப்பா பாவிச்சிருந்த மருந்து வரைகளுக்கு மத்தியில ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து இருந்தா இத போட்டா நல்ல கூவத்து இருக்குது, இது அடல்ட்ரிக்கு நல்ல தேவைப்படக்கூடிய மருந்து இருக்குது, அதை எடுத்து குடிச்சாரு, அவரும் செத்துட்டார். அதுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்துல ஒரு ஆம்பளை இருக்க ஆட்சி செய்யறதுக்கு அப்ப ஒரு பெண் ஆட்சிக்கு வந்தா அப்பதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த குடும்பத்தின் எந்த சமூகத்தின் எந்த அமைப்பின் ஒரு தலைவியாக ஒரு பெண் வருவாரோ அந்த சமூகம் வெற்றி பெற மாட்டாது என்று செய்தியை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு நான் அன்பாக சொல்லுகிறேன், இரக்கத்துல சொல்லுகிறேன். அன்புக்குரிய சகோதரே, இது கல்யாண மாசம், எங்க பார்த்தாலும் திருமணம், எங்க பார்த்தாலும் சாப்பாடு. மிக இரக்கமாக சொல்லுகிறேன், வீண் விரயம் செய்யாதீர்கள், அனாவசியமாக செலவழிக்காதீர்கள். இந்த கொழும்புக்கு ஸ்டாட்டிஸ் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க, 50 வயதுக்கு மேற்பட்ட குமரி பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஏண்டம் அவளுக்கு 18 வயசாவது, 19 வயசாவது, 20 வயசாவது, ஒரு கல்யாணம் இன்னும் செட் ஆக இல்லைண்டா அந்த ஊட்டுள்ளுக்குள்ள டென்ஷன் அவளுக்கு தெரியும், அந்த ஊட்டு உள்ளுக்குள்ள பதட்டம் அவளுக்கு தெரியும். இதை யாரு பேஸ் பண்றீங்களோ அவங்களுக்கு தெரியும். மகளுக்கு இன்னும் வயசு 30 ஆவல்ல, மகளுக்கு இன்னும் வயசு 25 ஆவல்ல, மகளுக்கு 20 வயசு. ஆனா ஊட்டுள்ளுக்கு சாப்பிட போனாலும் என்ன, ஒரு புரோக்கர் வர இல்லையா, மாப்பிள்ள பாத்திரம் இல்லையா என்ற டென்ஷன் ஊட்டுக்குள் இருந்து கொண்டே இருக்குது. ஒரு ஊட்டுள்ளுக்கு 50 வயசுடைய குமர் இருந்தா அந்த உப்பு வாப்பட ஹாலாக்கு எப்படி இருக்கும்? நல்ல சமூகமாக வாழப்படுவோம். எந்த ஊட்டு பிரச்சனை மட்டுமல்ல பிரச்சனை, எந்த சமூகத்துடைய பிரச்சனை, எந்த பிரச்சனை, எந்த சமூகத்துடைய பிரச்சனை, எந்த பிரச்சனை. ஒரு எறும்பாக நடந்து கூடாதா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய படை வந்து கொண்டிருக்கிறது, ஒரு எறும்பு பேசுது, பேச்சு சொல்லுது, இதோ சுலைமானுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அவங்க தெரியாதவங்களை மிரிச்சிடுவாங்க, எனவே நீங்க எல்லாரும் சேஃபாக பாதுகாப்பாக உங்களுடைய இருப்பிடங்களுக்கு பேசிருந்தோம் சொல்லி ஒரு எறும்பு அந்த சமூகத்தை பற்றி கவலைப்படுகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்லுகிறார், ஒரு மெசேஜ் வந்து தாரான் எங்களுக்கு, மனிதா அந்த எறும்பாக நீ இருக்க கூடாதா? தன்னை மட்டும் பாதுகாக்கிறதில்லை, எந்த சமூகத்தையும் பாதுகாக்கிறோம், மக்களையும் பாதுகாக்கிறோம், நாம் வாழ்ற ஊரையும் பாதுகாக்கிறோம். எனவே இந்த விஷயத்தை கவனத்தில் எடுங்கோ, இதை கொண்டு மட்டும்தான் எங்களுக்கு விமோசனம் கிடைக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை நசீபாக்குவார். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு மிக முக்கியமான விடயத்தை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கிறேன். ஒரு பொது தேர்தல் முடிந்து பல பாராளுமன்ற அங்கத்தவர்கள் எங்களுடைய சமூகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பேசிய பட்டியலில் வந்து பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைய இருக்கிறார்கள். அவர்களை தூண் இருக்கக்கூடிய எத்தனையோ சகாக்கள், எத்தனையோ கூடியாக்கள், எத்தனையோ வகையான போஸ்டை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி நீங்கள் விளங்க வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் இந்த நாட்டில் ஒரு சிறுபான்மை சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இந்த சபையில் அவர்கள் இல்லை எனக்கு தெரியும், பொதுவாக சொல்ல போனால் அவர்கள் இப்படிப்பட்ட சபைகளுக்கு வருவதும் குறைவு. அவர்களுக்கு என்று சொல்லியே சில பள்ளிவாசல் இருக்கிறது, அங்கே தான் அவர்கள் போவார்கள். அதற்கு ஏதோ தெரியாத காரணம் என்றிருந்தாலும் இந்த செய்தி அகத்தில் போய் சேர வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில வார்த்தைகளை அவருடைய காதுகளுக்கு எட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நோக்கத்துடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஹஜ்ஜுக்காக வேண்டி அதான் சொன்னார்களே, அதே போல நானும் சில கருத்துக்களை சில புத்திமதிகளை குர்ஆன் ஹதீஸுடைய நிலையில் இருந்து அவர்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராளுமன்றம் போயிருக்கிறீர்கள், எதற்காக வேண்டி போயிருக்கிறீர்கள், எப்படி போனீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இவைகளை எல்லாம் சொல்லி அப்பாவித்தனமான அப்பாவிகளாகிய எங்களுடைய வாக்குகளை எல்லாம் நீங்கள் பெற்றீர்கள். நாங்கள் எல்லாம் உங்களுக்கு வாக்களித்தோம். நீங்க யாரும் உங்களை வீட்டில் இருந்து கிடைத்த ஓட்டாள மட்டும் பாராளுமன்றத்துக்கு நீங்கள் போகவில்லை. உங்களுக்கு லட்சக்கணக்கான முஸ்லீம்கள், லட்சக்கணக்கான முஸ்லீம் பெண்கள் ஆண்கள் எதையோ எதிர்பார்த்து நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நம்பி நீங்கள் பொய் பேச மாட்டீர்கள், நீங்கள் வாக்கை நிறைவேற்றுவீர்கள், நீங்கள் மோசடி செய்ய மாட்டீர்கள், நீங்கள் சுயநலம் பேண மாட்டீர்கள், நீங்கள் சமூகத்துக்காக வேண்டித்தான் குரல் கொடுத்தீர்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் நம்பி உங்களுக்கு வாக்களித்து உங்களை இந்த நாடு பாராளுமன்றத்திற்கு இந்த நாட்டினுடைய தேர்தல் ஆணையாளர் அவருடைய அறிவிப்பின் பிரகாரம் உங்களை பாராளுமன்றத்துக்கு புறக்கெடுத்து விட்டார்கள். இதற்கு பிறகு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு குரான் சொல்லக்கூடிய ரெண்டே ரெண்டு புத்திமணிகளை மாத்திரம் சொல்லுகிறோம், ஒன்று சொல்லுகிறோம் அமானிதங்களை நிறைவேற்றுங்கள், அமானிதங்களை நிறைவேற்றுங்கள். அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபா ஆலயத்துடைய சாவியை கையில் எடுத்தார்கள். கையில் எடுத்தார்கள் எப்ப? 23 வருஷ கால நபித்துவ பணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 20 வருஷத்தினுடைய உழைப்பு, தொடர்ச்சியான முயற்சிக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காபா ஆலயத்துடைய சாவிய வெற்றியை நபிக்கு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணினார்கள். காபாவுடைய வெற்றியை செலிப்ரேட் பண்ணினார்கள். எப்படி இந்த செஞ்சாங்க செலிப்ரேஷன்? இன்றைக்கு நாங்கள் வெற்றிட்டோம் என்று சொல்லி எவ்வளவு நாட்டப்படுத்துறோம். சமூகத்தை காட்டி கொடுக்காம சமூகத்தை கொச்சப்படுத்தாது. நான் நினைக்கிறேன் 29 மேற்பட்ட தேசிய பட்டியலில் பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் புறக்கப்பட்டார். அதிலே வெறுமனே 3 முஸ்லீம், 6 முஸ்லீம்கள். இந்த கட்சியில 3 பேர், அந்த கட்சியில 3 பேர். இந்த 6 பேரை தவிர 23 பேர் மாற்றுமத்தை சார்ந்தவர்கள். அவர்களை பற்றி எந்த இஷ்யூவும் கிடையாது. அவங்களோட ஊர்ல சண்டை நடக்கவும் இல்லை, அவங்களோட ஊர்ல பிரச்சு நடக்கவும் இல்லை, அவங்களோட ஊர்ல எந்த சிக்கலும் இல்லை. ஆனா எங்கட முஸ்லீம் ஒன்றுக்கு கிடைச்சதுமே அதை இன்னொரு முஸ்லீம் குற்றப்படுத்துறாரு. அந்த ஊர்ல சண்டை, அந்த ஊர்ல பள்ளிக்கு கல் அடிச்சாங்க, அந்த ஊர்ல 15 பேருக்கு மேல ஹாஸ்பிட்டல்ல, அந்த ஊர்ல முஸ்லீம்கள் சண்டை பிடிக்கிறாங்க. சிங்கள மீடியாக்கள் சொல்றாங்க என்ன, இவங்களுக்கு ரத்த வெறி, இவங்க ரத்தத்தை கண்டாத்தால் இவங்க அமைதி பெறுவாங்க. நடந்து முடிஞ்ச பொது தேர்தல்ல எந்த உயிரும் பழி போகல, 2 உயிர் பழி வைத்தது, அது 2 முஸ்லீம்கள், அந்த 2 முஸ்லீம் உயிர்கள். என்ன செய்ய போறீங்க? அளித்த வாக்குகளை நிறைவேற்றுங்கள். சும்மா அள்ளி கொட்டாதீர்கள் வாக்குகளை எல்லாம், சும்மா அள்ளி கொட்டாதீர்கள் வாக்குகளை எல்லாம். அதை செய்வோம், இதை செய்வோம், அப்படி செய்வோம், இப்படி செய்வோம் என்று சொல்லி வாக்குகளை அள்ளி கொட்டாதீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ்வுடைய சாவியை கையில் எடுத்தாங்க. அங்க எந்த பிரச்சனையும் நடக்க இல்லை. அன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இன்றைக்கு நான் எல்லாரையும் மன்னித்து விட்டேன், நான் யாருக்கையும் பழிக்கு பழி வாங்க மாட்டேன், எல்லாருக்கும் மன்னிப்பு சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 பேரை சொன்னாங்க. இந்த 8 பேரையும் நான் அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம் இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனௌன்ஸ் பண்ணினாங்க. நபி அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு அஹ்கமுல் ஹாகிமீன் அர்ஹமர் ராஹிமீன் இரக்கமுடையவன் கருணையாளன். நபியினுடைய அறிவிப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் நபிக்கு அனுமதி கொடுத்துத்தான் இவர்கள் காபத்துல்லாஹ்வுடைய சிறையை பிடித்துக் கொண்டிருந்தாலும் அங்க வச்சியும் இவர்கள் கொலை செய்யப்படலாம் என்ற பிரவேசெடுக்கலாம் என்ற சட்டம் இறங்கிருக்குவார்கள். அல்லாஹ் அதுக்கு பிறகும் அந்த எட்டு பேர்ல நாலு பேருக்கு ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்துட்டான். இதுதான் அல்லாஹுடைய இரக்கம், இதுதான் அல்லாஹுடைய இரக்கம். நபியே நீங்க டிக்ளை பண்றீங்களா சிந்தாவும் இக்ரிமாவும் ஹப்பார் பின் அஸ்வதும் இவங்கெல்லாம் கொலை செய்யப்பட வேண்டும் என்று நீங்க சொல்றீங்களா? அவங்கெல்லாம் என்னுடைய அடியார்கள், அவங்களை படைத்தது நான் அல்லையா? அவங்களை இவ்வளவு காலம் வளர்த்தது நான் அல்லையா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நான் அல்லையா? உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு அப்படி சொல்றதுக்கு நான் அவங்களுக்கு இதாயத்தை கொடுக்க போறேன். அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்துட்டான். இறக்கமாக சொல்லுகிறேன், நீங்க பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க. நீங்க செய்ய வேண்டிய முதல் வேலை வாக்குகளை அமானுதங்களை நிறைவேற்றுங்கள். நீங்க அள்ளி கொட்டின வாக்குறுதிகள் எல்லாம் அமானுதங்கள், அள்ளி கொட்டின வாக்குறுதிகள் எல்லாம் அமானுதங்கள். ஓட்டு வாங்க போறீங்க, எப்ப போக போறீங்க? ஓட்டு வாங்குறதுக்கு தெரு தெருவா போறீங்க, பிச்சை வாங்குவது போல பிச்சைக்காரனை போல போறீங்க. இதுக்கு பிறகு நீங்க எப்ப போக போறீங்க? வருவா அந்த இனசன் அப்பாவி மக்கள் ஏதோ அவர்களுக்கு தெரிந்தும் அவர்கள் இதற்கு பிறகு நீங்கள் இந்த தவறை செய்ய மாட்டீர்கள் என்று சொல்லி உங்களை வரவேற்று உங்களை உட்கார அழைத்து உங்களை அனுசரித்து உங்களுக்கு போட்டையும் உங்களுக்கு வாக்களித்து உங்களை பாராளுமன்றம் கருதி விட்டார்கள். சென்ற காலங்களில் செய்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். சமூகத்தை பற்றி கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். இரண்டாவது சொல்கிறோம், நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்ல, நீங்கள் இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள். உங்களுடைய நடவடிக்கைகள் வெறுமனே முஸ்லீம்களுக்கு மட்டுமாக இருக்கக்கூடாது, முஸ்லீம்களை மட்டும் சார்ந்ததாக இருக்கவும் கூடாது. நீங்கள் புறக்கப்பட்டது நாட்டினுடைய பாராளுமன்றத்துக்கு, முஸ்லீம்களுடைய பாராளுமன்றத்துக்கு அல்ல. உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் மிக நூறு பேருக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கினால் அதுல பத்து முஸ்லீம்கள் தான் இருக்க வேண்டும், தொண்ணூறு பேர் இருக்க வேண்டும் மாற்று மாற்றை சார்ந்தவர்கள். நீங்கள் வைதா அகந்த வைதன்னா வெற்றி சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறது, தீர்ப்பு வழங்கும் பொழுது என்ன கட்சிக்காரால் என் குடும்பத்தை சார்ந்தவர் எனக்கு எதிராக செயல்பட்டவர் எதிர்கட்சிக்காரால் என்பதற்காக வேண்டிய எல்லாம் நீங்கள் நீளம் தவறாமல் நீளத்தை துப்பிரயோகம் செய்யாமல் நீளமாக நடந்து கொள்ள வேண்டும். யாராக இருந்தாலும் சரி, தவறு செய்தவன் கட்சிக்காரனாக இருக்கலாம், தவறு செய்தவன் பார்ட்டிக்கு உழைப்பவனாக இருக்கலாம், தவறு செய்தவன் அவன் துரோகியாக அவன் அவன் யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் அவர்களுக்கு எடுக்க வேண்டிய ஆக்ஷனை நாங்கள் எடுத்துத்தான் செய்வோம். இல்ல நான் எம்பி, நான் மினிஸ்டர், எனக்கு கீழே தான் போலீஸ் இருக்குது, போலீசுக்கு சொன்னா போலீஸ் செய்யத்தான் வேண்டும், இல்லாட்டி போலீஸை நான் டிரான்ஸ்பர் பண்ணுவேன், அதுக்கு எனக்கு பவர் இருக்க வேண்டும். அந்த பவரை நீங்க பயன்படுத்தினால் இதற்கு முன்னால பவரை துஷ்பிரயோகம் செய்த மக்களுடைய நிலைமை எப்படி என்பது உங்களுக்கு தெரியும். அதை விட மோசமான நிலை எங்களுக்கு ஏற்படும் என்பதை நடந்துள்ளார்கள். அமானுதங்களை நிறைவேற்றுங்கள், மக்களுக்கு முன்னால நீதமாக நடந்து கொண்டீர்கள். உங்களுக்கு உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய செல்வாக்கையும் உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருளாதார வளங்களையும் நீங்கள் பங்கு வைக்கும் பொழுது முஸ்லீம்களுக்கு மட்டும் பங்கு வைக்காதீர்கள். இந்த நாட்டினுடைய மக்களுடைய ஜனத்தொகையினுடைய விகிதாசாரத்தை எடுத்து பங்கு வையுங்கள். நான் என்னுடைய மார்க்கம் சொல்கிறேன், மாற்று வார்த்தை சார்ந்தவர்கள் இல்ல அவங்க இப்படித்தான் செய்வாங்க நாங்க இப்படித்தான் செய்வோம் என்று சொல்லி அது இல்லை. என்னிடம் அர்த்தம், அவங்க அப்படி செய்தால் செஞ்சுட்டு போகட்டும், ஏங்கள் அவர்களுக்கு ஆகுதத்தை நம்பாதவர்கள், மௌத்துக்கு பொருள்கள வாழ்வை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், நாங்கள் மௌத்துக்கு பொருள்கள வாழ்வை நம்பி இருக்கிறோம். எனவே எங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முஸ்லீம்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்று நீங்க பாராளுமன்றத்துக்கு போயிருந்தாலும் கூட நீங்கள் இந்த நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் அங்கத்துவம் வகிக்கிறீர்கள். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இந்த நாட்டினுடைய இறவை, இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், இந்த நாட்டினுடைய செயல்பாடுகள், இந்த நாட்டினுடைய சட்ட அமைப்பு அனைத்தையும் மேம்படுத்தப்படக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயத்தை மையமாக வைத்து உங்களுக்கு நான் புத்தி வழியாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அடுத்ததாக எச்சரிக்கையாக ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தயவு செய்து நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தை பயன்படுத்தி சொத்து குவிப்பில் ஈடுபடாதீர்கள். எங்களுடைய இந்த குறுகிய கால வாழ்வில் நான் பழைய அரசியலை பற்றி பேசவில்லை, எங்களுடைய இந்த வாழ்வில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பொலிட்டிஷியரை நாங்கள் பார்த்திருக்கிறோம், முஸ்லீம் பொலிட்டிஷியர் எங்களுக்கு தெரிந்த மக்கள் வலா உதர்ச்சியா, யாரையும் நாங்கள் பேட்டைப்படுத்தவும் இல்லை, யாரையும் நாங்கள் தாழ்வுபடுத்தவும் இல்லை. எங்களுக்கு தெரிந்தவைகளை வைத்து நாங்கள் சொல்லுகிறோம். இந்த 30 பேர்கள் சுமார் 15 மேற்பட்டவர்கள் வபாத்தாக இருப்பார்கள். வபாத்தானவர்களில் நல்ல நிலையில் வபாத்தானவர்கள் 2 பேர் மட்டும்தான். சொத்து குவிப்பில் ஈடுபட்டார்கள், அனாவசியமாக சொத்துக்களை திரட்டினார்கள், ஹராமான விதத்தில் சொத்துக்களை அபகரித்தார்கள். எந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, யாருக்கு ஒரு ஃபெசிலிட்டி செலுத்தி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும் என்று கமிஷன் எடுத்து எடுத்து சொத்துக்களை சேர்த்தவர்கள் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டாங்க என்றிருந்தால் நான் சும்மா பேச இல்லை, எவிடன்ஸோட பேசுகிறேன், சும்மா கதைக்க இல்ல, எவிடன்ஸோட பேசுகிறேன். அவர்களுடைய மனைவிமார்கள் கூட அவர்களுடைய வபாத்திற்கு பிறகு இத்தாவுடைய 4 மாதம் 10 நாள் பரிபூர்ணமாக இத்தாவுடைய காலத்தை கூட கடத்த கிடைச்ச இல்ல. அதுக்கு இடையில 4 பிரைபரி கேஸ்ல பெய்து இத்தாவுடைய காலத்துல கோர்ட்டுக்கு பெய்து வர வேண்டிய கட்டணை தப்பிக்கிறது. இந்த நிலை உங்களுடைய குடும்பங்களுக்கு ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக இருக்க வேண்டும் தெரியுமா? நேரம் இடம் கொடுக்கவில்லை. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆங்கிலத்திலும் இருக்கிறது, இதை எடுத்து படியுங்கள். நான் உமர் பின் அப்துல் அசீஸ் போல ஒரு ஆட்சி செய்ய போகிறேன், அவருடைய வாழ்க்கையை எனக்கு ரோல் மாடலாக்க போகிறேன். அவர்களுக்கு மவுத்து வருகிறது, அவங்க சக்கராத்தில் இருக்கிறாங்க. சக்கராத்தில் இருக்கும் பொழுது மஸ்லமத்து பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு மனிதர் அவர்களிடத்தில் போய் சொன்னாரு, என்ன வாப்பா நீங்க செஞ்ச தவறு, நீங்க உலகத்துக்கே செல்வத்தை கொடுத்துட்டீங்க, உங்களோட இந்த ஆட்சியில ஜகாத்து வாங்குறதுக்கு தகுதியானவங்க யாரும் இல்ல. ஒரு பெண்மணி ஈரான் நாட்டிலிருந்து தந்த ஜகாத்துடைய தந்த தங்கத்துக்குரிய ஜகாத்த தந்த தலைக்கு மேல வச்சுக்கொண்டு அவன் மக்கா வரைக்கும் போனா, இது ஏந்த ஜகாத்து தங்கத்துடைய ஜகாத்து, ஜகாத்து வாங்க தகுதியானவங்க யாரு இருந்தா அங்கு வாங்கி கொண்டு போங்களே என்று சொல்லி சொல்றா. மக்கள் யாரும் ஜகாத்து கூட வாங்க வரையில, அது எல்லாரும் பணக்காரனாக இருந்தாங்க என்ற அடையாளம் மட்டுமல்ல, அதுல மக்கள்கிட்ட இருந்துச்சு இது போதும் என்ற மனப்பாங்க. ஹலீபாட தன்ன மக்கள்கிட்ட வந்துச்சு, ஹலீபா யாரு தெரியுமா, மக்கள் எங்களுக்கு வானம் போதும் என்ற மனப்பாங்க இருந்துச்சு, அந்த மனப்பாங்க மக்கள் கையை வந்துச்சு. அந்த பெண்ணனை சொல்றா, என் ஜகாத்தை கொடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சேன், யாரும் ஜகாத்து கேட்டு வரல, அப்பதான் போறேன். யாரிடத்துல அந்த காலத்தில் இருந்த இமாம் அசல் வசனத்திற்கு கேட்டேன், என் ஜகாத்தை என்ன செய்ய, அப்பதான் அத்துவா கொடுத்தாங்க, இந்த பணத்தை பைத்துல் மால்ல சேர்த்துடுங்கோன்னு சொல்லி. அவ்வளவு செல்வத்தில் வாழ்ந்த கட்டம், இவர் மௌத்தாகிறாரு, ஆனா இவருடைய பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க சாதாரண நிலவல்ல, பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்க இல்ல, பிள்ளைகளுக்கு சொத்து திரட்ட இல்ல. ஏனென்று சொன்னா அவர் மௌத்தாகக்குள்ள பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்ல, பிள்ளைகள் வாழ்ந்த சாதாரண மக்களாக இருக்கிறாங்க. அப்ப முஹம்மது பின் மஸ்லமத் பின் அப்துல் மலிக் என்று சொல்லக்கூடியவர்கள் சொன்னாரு, பலவுலா ஔசைத்தி இலைய்யா வ இலா ரபாதி மின் கௌமிக், கொஞ்சம் சொல்லுங்களேன், எங்களுக்கு ஒரு வசியத்தை சொல்லுங்கோ, ஏந்த மௌத்துக்கு பிறகு ஏந்த பிள்ளைகளுக்கு பைத்துல் மால் இருந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி சொல்லுங்களேன், நாங்கள் கொடுக்கிறோம் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்கோ என்று சொல்லி சக்கராத் இருக்கும் பொழுது சொன்னாங்க. அந்த மக்கள் உமர் பின் அப்துல் அசீஸ் பார்த்து, உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன தெரியுமா சொன்னாங்க, சக்கராத் இருந்தவர் எழுந்து உட்கார்ந்து சொன்னாரு, எதை கொடுப்பேனுமோ அதை நான் கொடுத்திருக்கிறேன். நான் இந்த ஆட்சி செஞ்சது பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கறதுக்கு அல்ல. ஒரு பாராளுமன்ற அமைச்சருடைய சம்பளம் என்ன தெரியுமா? இந்த நாட்டு பாராளுமன்றத்துடைய அமைச்சருடைய சம்பளம் என்ன தெரியுமா? சுமார் 55,000 ரூபாய் பேசிக் சம்பளம், 55,000 ரூபாய் அவர்களுடைய ஒரு மணி நேர செலவுக்கு போடும். இதை வச்சுக்கொண்டுதானே அட்டகாசம்,
நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அரசாங்கத்தால மினிஸ்டர் என்று சொல்லி உங்களுக்கு தந்திருக்கிற வாகனம் உங்களை பள்ளிக்கு வாரத்துக்கு பாதிக்கேறாது. அது மினிஸ்டர் வாரத்துக்கு தான் பாதிக்கணும். அதுல உங்களுக்கு போறது வந்த வாகனத்துல, உங்களோட உள்ள மையத்துக்கு போறது வந்த வாகனத்துல, இது இல்லை இஸ்லாம். நீங்க செய்து காட்டுங்க நல்லதை, நான் அழுத்தத்தால் உங்களுக்கு வாக்களித்தோம். நான் பள்ளிக்கு வாரது மினிஸ்டியால தந்த வாகனத்திலையும் அந்த நிபந்தனை முன்னுக்கு போட்டு பின்னுக்கு போட்டு வர தேவையில்ல. பள்ளிக்கு எனக்கு இருக்கிறது ஒரு உயிர், போனால் போகக்கூடிய பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கைக்கு தேவையான அளவு மட்டும் சம்பளமா பெற்றேன், அது முடிஞ்சு கொடுக்கறதுக்கு கொண்டும் இல்ல. எனக்கு ஆறுதல் தரக்கூடியது என்ன தெரியுமா, இந்த பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்தால், சாலிஹான மக்களாக இருந்தால், அவங்க ஹராமால் பேணக்கூடிய மக்களாக இருந்தால், குர்ஆன் சொல்லுகிறது சாலிஹீன்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று சொல்லி இந்த பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய பொறுப்புல விட்டுட்டு போறேன். இந்த புள்ள மோசமானவங்க ரேசோதராக்கள், நைட்க்ளப்புக்கு போறாக்கள், உள்ள பாவத்தெல்லாம் செய்தாக்கள் என்று சொன்னா, நான் ஏன் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு போக வேண்டும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த பணம் போய் சேர வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லிட்டு முடிச்சு கொண்டாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு பெரியார்களே, இந்த தருணத்தில் சண்டை பிடிக்காதீர்கள், கட்சி மாறாதீர்கள், கட்சி தாவாதீர்கள், அமைச்சு பொறுப்புக்கும் மினிஸ்டர் போஸ்டுக்கும் பதவித்துவத்துக்கும் சண்டை பிடிக்காதீர்கள். நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியான எடுத்துக்காட்டான ஒரு நிர்வாகிகளாக மினிஸ்டர்ஸாக இருந்துவிட்டு நீங்கள் மௌத்தானால் உங்களுடைய மண்ணறைகள் அது அது சுவர்க்கத்தின் பூந்துளைகளாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய துஆவுடன் இந்த ஹுஸ்பாவை முடித்துக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நல்லதை கொண்டு அமல் செய்ய துணை புரிவானாக. யாரு யார் எல்லாம் பரீட்சைக்காக போட்டிக் கொண்டிருக்கார்களோ அவருடைய பரீட்சைகளை வெற்றிகரமாக தயார். யாருக்கெல்லாம் இதுவரையில் ஹஜ் நசீபாகவில்லையோ அவருக்கு ஹஜ்ஜுடைய பாக்கெட் நசீபாக்குவாயாக. நடைபெறக்கூடிய திருமணங்கள் அனைத்தையும் நபிவழி நடந்து சுண்ணத்துகளை பேணி அல்லாஹுடைய அருளையும் அவருடைய பொருத்தத்தையும் நபியினுடைய சுண்ணாவையும் நடைமுறைப்படுத்தின திருமணங்கள் ஆக்கி வைப்பானா? யாவா இந்த நாட்டுக்கு பொருத்தமான ஒரு திருவாகத்தை நீ புரட்சி தந்திருக்கிறாயெல்லாம் அவளுக்கு வழிகாட்டுவாயா, அவளுக்கு வழிகாட்டுவாயா, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயா, இந்த நாட்டை பாதுகாப்பாயா, இந்த நாட்டுடைய இறைவைகளை பாதுகாப்பாயா, இந்த நாட்டுக்கும் முன்மாதிரியான எடுத்துக்காட்டான ஒரு சமூகமாக இந்த சமூகத்தை ஆக்கி வைப்பாயாக.